السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. وقال النبي صلى الله عليه وسلم: لموقف ساعة في سبيل الله خير من قيام ليلة القدر عند الحجر الأسود. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது நம் அனைவருடைய வருகையை கபூல் செய்வானாக. நம் எல்லோருடைய இந்த சின்ன ஒரு சிறிய இந்த முயற்சியை, உழைப்பை பொருந்திக் கொண்டு அவன் விரும்பக்கூடிய முறையிலே மௌத்து வரைக்கும் வாழ்வதற்குரிய சந்தர்ப்பங்களை, தோஃபீக்குகளை தந்தருள்வானாம். உண்மையில் இந்த இடத்துல, இந்த நேரத்தில் நாம் எல்லாம் சேர்ந்திருப்பது அந்த ஒரு தீனுடைய ஈரப்பத்தை இருக்க போய்தான். உலகத்தில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு சபைகளுக்கு, மஜ்லிஸ்களுக்கு கூட்டங்களை சேர்ப்பதற்கு எத்தனையோ வகை வகையான முயற்சி. ஆனால் இது போன்ற கூட்டங்களுக்குரிய எந்த வகையான நோட்டீஸோ அல்லது வேற எந்த வகையான பெரிய ஒரு அறிவித்தல்களும் இல்லை. மஸ்ஜிதில் ஒரு ஏழான் செய்வாங்க, மாஷா அல்லாஹ், மக்கள் வந்து ஒன்று சேருகின்றார்கள். ஏன்? அந்த தீனின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று, தீனின் மீது இருக்கக்கூடிய விருப்பம். அதனால முதலாவது நாம் நம்முடைய நீயத்தை சீராக்கணும். இங்க வந்தது அல்லாஹுடைய பேச்சுகளை கேட்பதற்கு, அல்லாஹுடைய ரசூலுடைய வாக்குகளை கேட்பதற்கு, பயானுக்கள். நாங்கள் இங்க வந்திருக்கிறோம், சில தீனுடைய முஜாக்கராக்கள் உட்காரோம். பலர்களுக்கு சரியான ஆசை, இப்படி காலம் போய்கொண்டிருக்குது, நான் எப்படியாவது திருந்தோணும், நான் எப்படியாவது மாறணும், நான் இந்த நாளும் இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கேலா, எனக்கு வயசும் போய்கொண்டிருக்குது, இப்படி பலர்களுக்கு அடிக்கடி வரும். அவர்களுடைய உள்ளத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். ஆனால் வரக்கூடிய அந்த எண்ணங்களை எடுத்து செயல்படுத்தி திருந்துவதற்குரிய சந்தர்ப்பங்கள் சில வேளை அமையாது. அதனால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான். அல்லாஹுடைய பேச்சுகளை கேட்கணும். ரசூலுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிவுரைகளையும் கேட்கணும். அதை அதனுடைய அடிப்படையில நான் செயல்படணும் வாழணும், இதை அடுத்தவர்களுக்கு ஞாபகப்படுத்தணும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தில் தான் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செல்வம், அதாவது தீனுடைய செல்வம், உலகத்தில் ஆவிலை மதிக்க முடியாத ஒரு செல்வம் என்றால் தீனுடைய செல்வம் தான். மற்ற எல்லா செல்வத்திற்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு ஹத்து இருக்குது. அது பணமோ காசோ ஆட்சியோ அதிகாரமோ எல்லாத்திற்கும் ஒரு எல்லை, ஒரு அளவு இருக்குது. அந்த அளவுக்கு வந்ததோடு அவர்கள் நிறுத்திக் கொள்வார்கள் அல்லது நிறுத்தப்படுவார்கள், மௌத்து வந்துடும். ஆனால் இந்த தீனுடைய செல்வம் இருக்குது, இதற்கு ஒரு எல்லை உண்டே இல்லை, இதனுடைய பொறுமதி என்ன? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு இதனுடைய பொறுமதியை விளக்கினார்கள். உலகத்தில் மக்கள் நபி அவர்கள் வந்த நேரத்தில் அந்த மக்கள் எப்படியாவது ஆட்சி கிடைக்கணும், அதிகாரங்கள் கிடைக்கணும், சொத்து செல்வங்கள் கிடைக்கணும், இது கிடைத்து விட்டது என்றால் உலகத்தில் நாம் நினைக்குகின்ற மாதிரி வாழலாம் என்ற அந்த சிந்தனையில கற்பனையில வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு சொன்ன ஒரு அறிவுரை என்ன? நான் கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கம், நான் விட்டுவிட்டு உங்களை விட்டுவிட்டு செல்லக்கூடிய மார்க்கம் ரொம்ப தெளிவான மார்க்கம், தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைபா, ரொம்ப தெளிவான ஒரு மார்க்கம், ரொம்ப தூய்மையான ஒரு பரிசுத்தமான மார்க்கம், அதனுடைய இரவும் பகலை போன்று அந்த அளவுக்கு வெளிச்சமானது, பிரகாசமானது, அத்தகைய ஒரு மார்க்கத்தை தான் நான் கொண்டு வந்தும் இருக்கிறேன். அந்த மார்க்கத்தில தான் நான் உங்களை விட்டுவிட்டு செல்லவும் செய்கின்றேன். யாரு அதை பிடித்துக் கொள்வாரோ, யாரு அதை எடுத்துக் கொள்வாரோ, வாஃபிர், அவர் பெரிய ஒரு பங்கை எடுத்துக் கொண்டு விட்டார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு மார்க்கத்தை, நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன், அந்த தீன் என்ன என்றால் சஹாபாக்களுக்கு விளக்கினார்கள். அந்த தீன் உலகத்தில் உள்ள வஸ்துக்களை மாதிரி, பொருட்களை மாதிரி, சாதனங்களை மாதிரி அல்லது அதிகாரங்களை மாதிரி இல்ல. கடந்த காலங்களில் அந்த பொருட்களும் சாதனங்களும் அதிகாரங்களும் வளங்களும் கொடுக்கப்பட்டவர்கள் நபி அவர்களுக்கு முன்னால் எக்கச்சக்கமாக வந்து சென்றிருக்கின்றார். அந்தந்த காலங்களிலே வாழ்ந்தவர்கள் நினைத்தார்கள், அவைகளால சாதிக்கலாம், அவைகளால அடையலாம், அவைகளால நாம் நினைத்ததை பெற்றுக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டு தான் இருந்தார்கள் கடந்த காலங்களில். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த காலங்களில். ஆனால் அந்த ஒவ்வொருவருடைய வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். குர்ஆன்ல சொல்லாட்சியங்களுக்கு அந்த வரலாறுகளை விளங்கிடுமா? ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவருடைய காலத்துல மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்படுகின்றது. அதற்கு பின்னால் அந்த கஹபுவாசிகளுடைய வரலாறு, அவர்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த எறும்புகள் பேசிய வரலாறு, ஹதரத் அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வரலாறு, இப்படி ஹாபீல் காபீருடைய வரலாறு, இத்தனை ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால ஹதரத் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்மார்களுடைய வரலாறு, இப்படி குர்ஆன்ல பல வரலாறுகளை அல்லாஹ் ஏன் குறிப்பிடுகின்றான்? ஒவ்வொரு காலகட்டத்தில மனிதர்கள் எப்படி எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் கற்பனைகளை செய்தார்கள், அவர்கள் எப்படி எப்படியெல்லாம் மனக்கோட்டைகளை கட்டி வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களுடைய முடிவை அல்லாஹு சுப்ஹானஹு வதஆல எப்படி ஆக்கினான் என்ற அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம், அவர்களுடைய ஆரம்பம், அவர்களுடைய முடிவுகளை குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த குர்ஆனுடைய பல வரலாறுகளை அந்த மக்களுக்கு முன்னால ஓதி சொல்லி, இவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகை வகையான மனக்கோட்டையுடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சிலர்களுக்கு ஆட்சியை கொடுத்தான், சிலர்களுக்கு அதிகாரங்களை கொடுத்தான், சிலர்களுக்கு வளங்களையும் பலங்களையும் கொடுத்தான், இன்னும் சிலருக்கு விவசாயத்தில் பெரிய பரக்க செய்திருந்தான், இன்னும் சிலருக்கு உடல் ரீதியான பெரிய சக்தியை கொடுத்திருந்தான், ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு முன்னால் உள்ள சக்தியை வைத்து பாய்ந்து கொண்டும் துள்ளிக் கொண்டும் குதித்துக் கொண்டும் நாங்க அப்படி செய்வோம், நாங்க இப்படி செய்வோம், எங்கடா எங்கட பணத்தால் இதை செய்யலாம், எங்கட ஆட்சியால் இதை செய்யலாம், எங்கட அதிகாரங்களால் இதை செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவைகளையும் குர்ஆன்ல ஆங்காங்கே அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். சபாவாசிகள் உண்டு, ஒரு பிரிவினர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் விவசாயத்துல பரக்க செய்திருந்தான். எந்த அளவுக்கு விவசாயத்துல பரக்கத்தா, பாதையில நடந்து செல்வார்கள், பிரயாணம் செய்வார்கள், பாதையுடைய இரண்டு பக்கங்களிலும் அழகான ஊற்றுக்கண்கள், இரண்டு பக்கங்களிலும் அழகான தோட்டங்கள், பல மரங்களுடைய தோட்டங்கள். குரல் அல்லாஹ் கூறுகின்றான், சபாவாசிகளுடைய வீட்டு தொகுதிகளில் அவர்கள் வாழ்ந்த பகுதிகளில் உங்களுக்கு பெரிய ஒரு அத்தாட்சி. ஜன்னதானி ஐயமீனி வஷிமால், வலது பக்கங்களிலேயும் இடது பக்கங்களிலேயும் இரண்டு அழகான தோட்டங்கள். குலூமிர் ரிஸ்கை ரப்பிக்கும், உங்களோட ரப்பால தரப்பட்ட ரிஸ்க், அவனால விசேஷமாக உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட உணவு, அதை நீங்க நல்ல முறையில சாப்பிடுங்க. ஆனால் வஷ்கூரு உலகு, அவனுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கள். மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் செய்த அருட்கொடைகளை பாக்கியங்களை குர்ஆன்ல குறிப்பிடுகின்றார். அல்லாமா ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய தஃப்ஸீர் ஃபத்வாஹுல் கதீர் என்ற கல்லத்தில் குறிப்பிடுகின்றார்கள், எந்த அளவுக்கு பரக்கத் என்று சொன்னால், ஒரு பெண்மணி தன்னுடைய தலையில் ஒரு கூடையை கட்டிக்கொண்டு அந்த தோட்டங்களுக்குள்ளே சென்று கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துவிட்டால் அவளுடைய தலையில் உள்ள கூடையே பழங்களால் நிறைந்துவிடும். கையால் பிடித்து கொப்ப பிடிச்சு பறித்து பிக்க வேண்டிய தேவையே இல்லை. அந்த அளவுக்கு அவர்களுக்கு எல்லாம் பறக்க செய்திருந்தான். சில நாட்களுக்கு, சில வருஷங்களுக்கு முன்னால் எங்கட கொழும்பு ஜமாத் வந்து போனாங்க யமன் பகுதிக்கு. எங்களோட ஒரு ஆலிம் மௌலி சாப, ஒரு மௌலவிய ஒரு ஆலிமும் சென்றிருந்தார். அவருக்கு நாங்க கேட்டோம், நீங்க அந்த சபாவாசிகளுடைய பகுதிக்கு போனீங்களா? ஆம் ஹசரத், நாங்க போனோம். அதுல அநேகமான பகுதிகள் இன்னும் வெறிச்சோடித்தான் இருக்குது, சில பகுதிகள் இன்னும் தோட்டங்கள் இருக்குது. நாங்க இப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஒரு பெண்மணி தலையில கூடைய வச்சுக்கொண்டு போனா அப்படி பழங்கள் நிறையும் உண்டு. ஹசரத், நாங்க ஹக்கா பார்த்தோம், எங்கட பாஷையில் அவர் சொல்றாண்டா, நாங்க ஒரு டெக்டர் உள்ளுக்கு கொண்டு போனோம்டா, வரும்போது டெக்டர் நெறிஞ்சிடும் ஹசரத் அப்படின்றார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விவசாயத்தில் அப்படி பரக்க செய்திருந்தான். ஆனா மறுமுறையில் அவர்களுக்கு நேரான வழியை காட்டுவதற்கு அல்லாஹுடைய தூதுவர்களை அனுப்பிக் கொண்டே இருந்தான். ஒன்றுக்கு பின்னால ஒன்று, இரண்டுக்கு பின்னால மூன்று, கிட்டத்தட்ட 13 தூதுவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த 13 தூதுவர்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எல்லோருடைய பேச்சையும் தட்டினார்கள், எல்லோரையும் எதிர்த்தார்கள், எல்லோருக்கும் பலவிதமான துன்பங்களை கொடுத்தார்கள். இப்பொழுது கடைசியில் அல்லாஹ் கூறுகின்றான், நம்முடைய வாக்க நம்முடைய பேச்சை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, நம்முடைய தூதர்களுடைய செய்திகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனால நாம் என்ன செய்தோம், அரின் என்று சொல்லக்கூடிய அணைக்கட்டை உடைக்க செய்து மிக பயங்கரமான ஒரு வெள்ள பிரளயத்தை அனுப்பி அவர்களுடைய தோட்டங்கள் எல்லாம் புளிப்பும் கசப்பும் நிறைந்த சில இலந்தை மரங்களை தவிர வேற ஒன்றுமே இல்லாத பாலைவனங்களை போன்று நாங்கள் ஆக்கிவிட்டோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், எங்களை மறுத்தவர்களை நிராகரித்தவர்களுக்கு நாங்கள் இப்படித்தான் கூலி கொடுப்போம். நாங்கள் யாரையும் ஆரம்பமாக தண்டித்ததோ கண்டித்ததோ இல்ல. ஒவ்வொருவருக்கும் அவருக்கு உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான ஏற்பாடுகள், ஆகராவுடைய வெற்றியை சொல்லிக் கொடுப்பதற்குரிய தூதுவர்கள் நபிமார்கள் இவைகள் அனைத்தையும் அனுப்பியும் அவர்கள் நேர்வழி பெறாத நேரத்தில் இறுதியில் அவர்களுடைய முடிவை நாம் இந்த மாதிரி மோசமாக ஆக்கினோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் அல்ல அனுப்பிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு சமூகத்தார்களுக்கும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு சமூகமும் நதீர் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் இல்லாமல் இல்ல. ஒவ்வொரு காலகட்டத்தில் அல்லாஹ் அனுப்பிக் கொண்டே இருந்தான். கடைசியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் அந்த மக்காவுடைய முஷ்ரிக்கீன்கள் முழு உலக மக்களும் பைத்துல்லாவை நோக்கி வருகின்றார்கள், காபத்துல்லாவை நோக்கி வருகின்றார்கள். அதனால் அந்த காபத்துல்லாவுடைய பரக்கத்தின் மூலமாக அவர்களுக்கெல்லாம் விசேஷமான ஒரு செல்வம் பாக்கியம் என்னண்டா, வருடத்துல இரண்டே இரண்டு பிரயாணம். கோடை காலத்துல சில நாடுகளுக்கு போவார்கள், குளிர்காலத்தில் இன்னும் சில நாடுகளுக்கு செல்வார்கள். அவர்கள் சென்று அங்குள்ளவைகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள். போகக்கூடிய நேரத்தில் அந்த மக்காவில் உள்ள சில முக்கியமான விடயங்களை எடுத்துக்கொண்டு போவாங்க. வருடத்தில் இரண்டே இரண்டு பிரயாணம். அந்த இரண்டு பிரயாணங்களின் மூலமாக முழு வருடத்துடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுத்தான். குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான், ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். குறைஷியர்களுக்கு இரண்டு இரண்டு ரஹ்லாவ பிரயாணத்தை நாம் ரொம்ப இலகுவாக்கி கொடுத்தோம். ஒன்று குளிர்காலத்துடைய பிரயாணம், இன்னும் மற்றது கோடை காலத்துடைய பிரயாணம். இந்த இரண்டு பிரயாணங்களின் மூலமாக முழு வருடத்துடைய சகல தேவைகளையும் நாம் ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இதற்கு நாங்கள் அவர்களுக்கு எதிர்பார்த்தது என்ன? அல்லாஹ் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது பணத்தையோ காசையோ அல்லது வேற ஏதாவது உலகத்துடைய வஸ்துக்களோ அல்ல. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன? என்னுடைய அடியான் எனக்கு வழிபடணும், என்னுடைய அடியான் அடிமைத்தனம் வரணும், அவனுக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மை வரணும், உள்ளால் உள்ளபடி இவன் என்னை பயப்படணும், என்னுடைய நம்பிக்கை வரணும், என்னுடைய ஹோப் என்னுடைய பயம் வரணும், அதனுடைய அடிப்படையில் இவன் வாழணும். அவ்வளவு தான். நாங்க சாப்பிடாம இருக்கணும், நாங்க குடிக்காம இருக்கணும், குடும்பத்தை விட்டுட்டு துறவிகளாக வாழணும். அது அல்லாஹ் சொல்லவும் இல்லை, இஸ்லாம் அதை வரவேற்றதும் இல்லை. அல்லாஹ்வுடைய விருப்பம் என்ன? நீங்க அடிமைகள், நான் எஜமான், நீங்க எனக்கு வழிபடுங்க. அதையேத்தான் எதிர்பார்த்தான் அந்த குரைஷியர்கள். என்ன சொன்னால், இந்த பைத்துல்லாஹுடைய ரப்பை நீங்க வணங்குங்க, பைத்துல்லாஹுடைய ஜமானாகி அல்லாஹ்வை வணங்குங்க. அல்லதி அத்அமஹும் மின் ஜூஉ, உங்களோட பசியிலிருந்து அவன் தான் உங்களுக்கு உணவையும் தருகின்றான். வஆமனஹும் மின் கௌஃப், பயத்திலிருந்து பயமற்ற சூழலை அவன் தான் ஏற்படுத்துகின்றான். இந்த முழு ஊரை நாங்கள் அச்சமற்ற பயமற்ற ஊராக ஆக்கி வைத்திருக்கின்றோம். இந்த முழு கிராமத்தை ரொம்ப செழிப்பான ஒரு கிராமமாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். குர்ஆனுடைய இன்னொரு ஆயத்தில் வதரபல்லாஹு மதலன் கரியதன் கானத் ஆமினதன் முத்மைன்னா யஅதீஹா ரிஸ்குஹா ரஹதா. உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு மக்காவை சொல்லலாம். கானத் ஆமினதன் முத்மைன்னா, ரொம்ப அமைதியான ஒரு கிராமம், அமைதி நிம்மதியான ஒரு கிராமம். யஅதீஹா ரிஸ்குஹா ரஹதன் மின் குல்லி மக்கான், முழு உலகத்துடைய பல பாகங்களிலிருந்தும் அங்கே உணவுகள் வந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு ஏற்பாடுகளை செய்துவிட்டு என்ன சொன்னான், இந்த பைத்துல்லாஹ்வுடைய ரப்பை நீங்க வணங்குங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இவைகளை விளக்கமாக சொல்லத்தான் கடைசியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுடன் இணைந்தார்கள், அந்த மக்களுடன் இரண்டர கலப்பார்கள். அவர்களுக்கு தனியான ஒரு இடம், அவர்களுக்கு தனியான ஒரு ஆடை, அவர்களுக்கு தனியான வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. அந்த சஹாபாக்களுடன் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டர கலந்து இருப்பார்கள், ஒன்றாகவே இருப்பார்கள், ஒன்றாகவே சாப்பிடுவார்கள், ஒன்றாகவே எல்லா வேலைகளையும் செய்வார்கள். சில நேரங்களில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தூதுவர்களுக்கு யாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றே விளங்காத அடிப்படையில் வரவர் கேட்பார், ஐயுக்கும் முஹம்மது, ஐயுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை யாரோ முஹம்மது என்ற வந்திருக்கிறாரு, யாருங்க அவரு? எல்லாரும் ஒரே மாதிரியாத்தான் இருக்கிறீங்க. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் இரண்டரை கலந்து அவர்கள் கொண்டு வந்த இந்த தீனை கொஞ்சம் கொஞ்சமாக அறிமுகம் செய்தாங்க. நாங்க சொன்னோமே, நான் ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் ஒரு தீனை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த தீனுடைய அடிப்படையில் நீங்க வாழ்ந்தீர்கள் என்றால் நீங்கள் நினைக்கக்கூடியது அனைத்தையும் இந்த உலகத்திலையும் ஆகிராவிலையும் பெற்றுக் கொள்ளலாம். உலகத்தில் உள்ள ஆக பெரிய செல்வந்தன் பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, உலகத்தில் அடிக்கடி புள்ளி விவரம் வரும். ஆக பெரிய 10 பணக்காரர்கள், இந்தியாவை சேர்ந்த இவர், அமெரிக்காவை சேர்ந்த இவர், யூகேயை சேர்ந்த இவர், முழு உலகத்தில் உள்ள ஆக பெரிய இவ்வளவு முழு உலகத்திற்குரிய அதிபதியாக இருக்கலாம். அவருடைய பணத்தால சொர்க்கத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி கூட வாங்கலாம். ஏன்? உலகத்தில் உள்ள உலகத்தால வேணும்னா கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம். இவைகள் எதை கொண்டும் எந்த ஒன்றுமே இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொன்னார்கள்? நான் கொண்டு வந்திருக்கிற மார்க்கம் துனியாவுடைய ஹைர், ஆகிராவுடைய அனைத்து நலவுகள், துனியாவுடைய அனைத்து ஹைர்களும் இதுல, ஆகிராவுடைய அனைத்து கண்ணியங்களும் இதுல, அதை எடுத்துக்கொண்டு தான் நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். அதனால் இந்த தீன் இருக்கிறது, இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, இந்த தீன் ஒரு வாழ்க்கை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீனுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு முன்னால் நபி அவர்கள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி வாழ்ந்து காட்டினாங்க. தொழுகையை தொழுது, சொல்லோ கமாராய்த்து மோனி உசல்லி, நான் சொல்வத மாதிரி நீங்க சொல்லுங்க. ஹஜ்ஜை செய்து, ஹுது அன்னி மனாசிக்கக்கும், என் மூலமாக ஹஜ்ஜுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்ளுங்க. தொழுகையை தொழுது காட்டினார்கள், ஹஜ்ஜை செய்து காட்டினார்கள், வியாபாரத்தை செய்து காட்டினார்கள், மக்காவுடைய அஜியாத் மலை அடிவாரங்கள் ஆடுகளையும் மேய்த்தார்கள், மதீனாவுடைய ஜுனுஃபின் இடத்துல விவசாயத்தையும் நபி அவர்கள் செய்தார்கள். ஆஹா, விவசாயமா, ஆக வியாபாரமா, ஆடுகளை மேய்ப்பதா? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்கள் ஈடுபடக்கூடிய அநேகமான விடயங்களில் ஈடுபட்டு சஹாபாக்களுக்கு ஒரு சாம்பிள், ஒரு எக்ஸாமினேஷன், முன்னால ஒரு அதாவது அவர்களுக்கு முன்னால நீங்க இப்படித்தான் செய்யணும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி, நீங்க இப்படி வாழுங்க, இந்த முறைப்படி செய்தீங்கன்னா எல்லாமே இபாதத். நான் தொழுகிற மாதிரி தொழுதா இபாதத், நான் ஹஜ் செய்த மாதிரி செய்தா ஹஜ்ஜும் இபாதத், நான் செய்த வியாபாரம் மாதிரி வியாபாரம் செய்தால் அதுவும் இபாதத். பலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்துன் பாதல் ஃபரீதா, ஹலாலான சம்பாத்தியம் இருக்குது, அது ஒரு ஃபர்துக்கு பின்னால உள்ள இன்னும் ஒரு ஃபர்து. ஆனால் நம்முடைய சம்பாத்தியத்திற்கும் வியாபாரத்திற்கும் ஈமான் இல்லாதவர்களுடைய வியாபாரத்துக்கு மத்தியில் ஒரு சின்ன வித்தியாசம். அவனுடைய நோக்கம் என்ன? பணத்தை சம்பாதிக்கணும், பணக்காரனாக மாறணும், என்னுடைய கெப்பிட்டலை கூட்டிக் கொள்ளணும், ஆக பெரிய செல்வந்தனாக நான் மாறணும். எங்களுடைய நீங்க பணத்தின் மீது அல்ல, தொழில அல்லாஹுடைய கடமைகள் இருக்குது, வியாபாரத்தில் சில அல்லாஹுடைய கட்டளைகள் இருக்குது, வியாபாரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில சொன்னாக்கள் இருக்குது, அவைகளை ஹயாத்தாக்குவதற்குத்தான் நான் வியாபாரம் செய்கின்றேன். டில்லியில நடந்த ஜோர்ல மௌலானா சாத் தாமத் பரகாத்துகும் அவர்கள் இதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க. வியாபாரம் உலமாக்கள் தாராளம் வியாபாரம் செய்யலாம், அவர்கள் தாலீம் கற்றுக் கொடுப்பதில் ஈடுபடலாம், அவர்கள் தாவத்தில் ஈடுபடணும். ஆனால் வியாபாரம் இந்த அற்ப சொற்ப பணத்தை சேகரிப்பதற்கு இல்ல, மாற்றமாக வியாபாரத்துடைய நோக்கம் என்ன? வியாபாரத்தில் அல்லாஹுடைய எத்தனையோ உத்தரவுகள் இருக்குது, வியாபாரத்தில் நபி அவர்களோடு எத்தனையோ சுண்ணாக்கள் இருக்குது, வியாபாரத்தில் உள்ள ஷரீஅத்தை நான் ஹயாத்தாக்க வியாபாரத்தில் ஈடுபடுகின்றேன். நபி அவர்கள் திருமணமும் முடித்தார்கள், குழந்தைகளையும் பெற்றார்கள், மனைவிமார்களோட வாழ்ந்தார்கள், மனைவிமார்களுக்குள்ள ரைட்டுகளை 100க்கு 100 நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள், மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை முழுமையாக நபி அவர்கள் நிறைவேற்றினார்கள். சஹாபாக்கள் எப்படி ஆண்களுக்கு நபி அவர்கள் முன்மாதிரியோ, நபியுடைய மனைவிமார்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இருந்தார்கள். உல ரீதியாக அந்த மனைவிமார்களுடைய உள்ளங்களை நபி அவர்கள் வெற்றி கொண்டிருந்தார்கள். அதனால யாரிடத்துல நபியுடைய மனைவி கேட்டாலும் உங்கள நபி அவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுவாங்க. இந்த நபியை மாதிரி ஒரால நாங்க இதுவரைக்கும் கண்டதில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற ஒருவரை இதுவரைக்கும் நாங்க பார்த்ததில்லை. நபி அவர்களை எந்த அளவுக்கு அவர்கள் நேசிப்பார்கள் விரும்புவார்கள் என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில இஷா தொழுகையை முடித்துவிட்டு கொஞ்சம் தாமதித்து தான் வீட்டுக்கு வருவாங்க. எங்கட நேரம் எங்கட டைமை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 10:30 மாதிரி தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். நபியுடைய வருகையை எதிர்பார்த்த வண்ணம் நபியுடைய மனைவிமார்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு மனைவிக்கு ஒவ்வொரு நாளை பிரித்து வைத்திருந்தார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்கள் வருவதை பார்த்தவுடன் அவர்களை அறியாமல் ஒரு கவி வரும், அவர்களை அறியாமல் படிப்பார்கள், லனா ஷம்சுன் லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைரும் மின் ஷம்சி ஸமாஇ ஃபின்ன ஷம்ச தத்லஉ பஅதல் ஃபஜ்ரி வ ஷம்சி தத்லஉ பஅதல் இஷாஇ. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டவுடன் இந்த கவியை பாடுவார்கள். நமக்கும் ஒரு சூரியன், முழு உலக மக்களுக்கும் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கிறான். ஆனால் என்னுடைய சூரியன் ஹைரும் மின் ஷம்சி ஸமாஇ, வானத்துடைய சூரியனை விட சிறந்தது தான் என்னுடைய கணவன் சூரியன். ஃபைன ஷம்ச தத்லுஉ பஅதல் ஃபஜ்ர், உலகத்துடைய சூரியன் உதயமாகுவதே ஃபஜ்ருக்கு பின்னால, ஆனால் என்னுடைய கணவன் என்ற அந்த சூரியன் உதயமாகிறதே ஐஷாவுக்கு பின்னால. அவ்வளவு சந்தோஷமா வருவாங்க, அவ்வளவு இன்பத்துடன் வருவாங்க, அவ்வளவு மகிழ்ச்சியுடன் வருவாங்க. வீட்டுக்கு வந்த எங்களுடன் இரண்டர கலந்துருவாங்க. மனைவிமார்களுடனும் அந்த அளவுக்கு அன்பாக. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் நஸை ஷரீஃபில் வருது, நான் ஒரு மாமிசத்துடைய முள்ளை வைத்து கடித்துக் கொண்டிருந்தேன். நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாள் ஆயிஷா அந்த முள்ள கொஞ்சம் மாமிஷத்தை மிச்சம் மிச்சம் எனக்கு தாங்க, நான் கொடுப்பேன். நான் வாயை வைத்த இடத்துல நபி அவங்க வாயை வைத்து கடித்து சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் வைத்து குடித்துக் கொண்டிருந்தேன், சொல்லுவாங்க ஆயிஷா அதுல கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு தாங்க, நான் பேலன்ஸ் வச்சு குடித்தா அதை நபி அவர்கள் குடிப்பாங்க. நான் சாப்பிட்டுட்டு மிச்சம் வைச்ச முள்ள எடுத்து நபி அவங்க, நான் வாய் வைத்த இடத்துல வாயை வைத்து நபி அவர்கள் சாப்பிடுவார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையும் வாழ்ந்து காட்டினாங்க. சஹாபாக்களுடனும் எந்த அளவுக்கு இரண்டர கலந்துருவாங்கண்டா, அதில் செய்தும் ஒரு சாபி திரவி அல்லாஹோ அனுகோ கூறுவார்கள். நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னோட எந்த அளவுக்கு சேர்ந்துருவாங்கண்டா. நாங்க துனியாவை பத்தி பேசினா நபி அவர்களும் சேர்ந்து துனியா நாங்க உலகத்தை பற்றி சில நேரங்களில் பேசுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து பேசுவாங்க. நாம் ஆகிராவை பற்றி பேசினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆகிராவை பற்றி எங்களோட பேசுவாங்க. நாங்க சில வேல உணவை பற்றி பேசுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களோட சேர்ந்து உணவை பற்றி பேசுவாங்க. ஃபக்குல்லு ஹாதா உஹத்திதுக்கும் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எல்லாத்தையும் நான் அறிவிக்கிறேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இரண்டர கலந்து மனைவியுடன் எப்படி வாழணும், மனைவிமார்களுக்குள்ள ரைட்ஸ்கள் என்ன, உரிமை என்ன. முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் ஒரு தடவை ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், நபி அவர்கள் வருவதற்கு ரொம்ப தாமதித்துட்டாங்க. எதிர்பார்த்து எதிர்பார்த்து நான் படுத்துட்டேன், ஆனா நான் இன்னும் தூங்கல்ல. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தாங்க. அமைதியாக வீட்டுடைய கதவை திறந்தார்கள். நபி அவர்கள் சலாம் சொல்வதும் எப்படி சலாம் சொல்வாங்க, அதாவது யுஸ்மிஉல் யக்தான் அதாவது முழித்திருவருக்கு கேட்க வைப்பாங்க, முழித்திருக்கிறவருக்கு கேட்க வைப்பாங்க, தூங்கக்கூடியவரை முழிக்க வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி மெதுவாக சலாம் சொல்லுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸ்மிஉல் யக்தான், யாரு முழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கேட்க வைப்பாங்க. தூங்கக்கூடியவர்கள் நபியுடைய சலாத்தை கேட்டு எழும்பாத விதத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், அமைதியாக வந்தார்கள், கதவை திறந்தார்கள், மேல் ஒரு ஷால்வை போட்டிருந்தார்கள், அந்த ஷால்வையே கலட்டி வைத்தாங்க, அதற்கு பின்னால செருப்பை கலட்டி ஒரு ஓரமாக வைத்தார்கள். அவர்கள் படுப்பதற்கு ஒரு விரி போன்ற நான் விரிச்சு வைத்திருந்தேன், அவர்களுடைய ஒரு இசார் ஒரு ஷாரம் உண்ட அந்த படுக்கையில மெதுவா விரித்தார்கள். வந்து விரித்து எனக்கு பக்கத்துல வந்து படுத்தார்கள். அப்பதான் நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன், ஆனா எனக்கு இன்னும் முழுமையாக தூக்கம் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் படுத்திருந்துட்டு அவர்களுக்கு தூக்கம் வரல போல. இப்ப நான் தூங்கிட்டேன்னு நினைச்சு நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்புகின்றார்கள். எழுந்து என்ன செய்தாங்க, அகத ரிதாஹு ருவைதா, தன்னுடைய அந்த போர்வையை மெதுவா எடுத்து தன்னுடைய கழுத்துல போட்டுக் கொண்டாங்க. அகத ஹிதாஹு, தன்னுடைய செருப்பம் மெதுவா எடுத்து போட்டாங்க. வீட்டுடைய கதவை மெதுவா திறந்தாங்க. அத மெதுவா பூட்டினாங்க. அதற்கு பின்னால யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நபி அவர்கள் விழிக்கிறப்பி போறாங்க. அந்த நேரத்துல ஷைத்தானோ தெரியல என்னுடைய கல்வில வந்துச்சு, நபி அங்க வேற யாரோ ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு போறாங்களோ தெரியா, உஷ் பண்ணணும்னு சொல்லி நபி அவர்கள் முன்னால நடந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே பின்னால நடந்து கொண்டு போனேன். ஆனா ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா மதீனாவுடைய ஜன்னத்துல் பக்கியாக்கு போறாங்க. அந்த பக்கிய மதீனாவுடைய கபரிஸ்தான் இந்த மையவாடிக்கு பக்கத்துல நின்று கொண்டு அங்கே மரணித்தவர்களுக்காகவே நீண்ட நீண்ட நேரம் துவா செய்து கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாம் எதை சொல்லிக் கொண்டு வாரோம் என்றா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எல்லாத்தையும் எப்படி வணக்கமாக மாற்றுறது, மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன, வியாபாரத்தை எப்படி செய்யணும், விவசாயத்தை எப்படி செய்யணும், குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், இவைகள் அனைத்தையும் அவர்களுடன் இரண்டர கலந்து செய்து காட்டி சொன்னாங்க. இது தாங்க தீன். மனைவியோ பிரிந்து வாழ்வதல்ல, மனைவிமார்களை ஒதுக்கி தள்வதல்ல, வியாபாரம் விவசாயத்தை எல்லாத்தையும் புறம் தள்ளி ஒதுக்கி தள்ளி எல்லா நேரமும் வணக்கம் இபாதத் என்று சொல்வதில்லை. மாற்றமாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளில் ஈடுபட்டு அவைகளில் உள்ள ஷரியாவுடைய சட்டம் என்ன, அவைகளில் உள்ள அல்லாஹுடைய உத்தரவுகள் என்ன, அவைகளில் என்னுடைய நபவி தரிக்கா, என்னுடைய நபியுடைய வழிகள் என்ன என்று ஈடுபட்டு வழிகாட்டி சஹாபாக்களுக்கு என்ன சொன்னார்கள், நான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இங்க, இதுதான் தீன். காலை முதல் மாலை வரை நான் செய்வதை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, இதுதான் முழுமையான தீன். இந்த தீன் உங்கள்கிட்ட கொண்டு வரணும். அதற்கு தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு ஒரு சக்தி, தீனுடைய அடிப்படையில வாழ்வதற்கு ஒரு உந்து சக்தி ஒன்று தேவை. வெறும் தீனுடைய விளக்கத்தை மட்டும் கொடுத்ததுனால தீனுடைய அடிப்படையில வாழ முடியாது. நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர்கள் இஸ்லாமிய நுழைஞ்சு இருக்குது. சில அமெரிக்கா ஐரோப்பா கண்டங்கள் உள்ள சில யூனிவர்சிட்டிஸ்ல இஸ்லாத்துல ஷரியாவுல PhD படிச்சு கொடுக்கறாங்க. ஆனா நான் முஸ்லீம், இஸ்லாம் இல்ல, அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அவர்கள் இஸ்லாத்துல ஷரியாவுல PhD செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கிறது இஸ்லாமிய நுழைக்கு வேற, இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு அது வேற. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய முறைப்படி வாழ்வதற்கு சஹாபாக்களுக்கு அதற்குரிய பயிற்சியை கொடுத்தாங்க. அதற்காக பெரிய சாதனம் என்ன, இஸ்லாமிய முறையில் வாழ்வதற்குரிய தேவை உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம், அல்லாஹு மீது உண்டான நம்பிக்கை, அவனின் மீது உண்டான அந்த விசுவாசம். எந்த அளவுக்கு உள்ளத்துல அந்த யக்கீன், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் வருமோ அந்த மனிதர் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய மாட்டார். அவர் தனிமையில் இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, உள்ளூரோ வெளியூரோ உள்நாடோ வெளிநாடோ, எந்த கட்டத்திலையும் அவரால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய இயலா. ஏன்? அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உணர்வை சஹாபாக்களுக்கு எப்படி ஏற்படுத்தினார்கள் என்றால், இது போன்ற சபைகள்ல வைத்து, இது போன்ற தீனுடைய சபையில வைத்து அவர்களுக்கு இந்த உணர்வை ஏற்படுத்தினார்கள். சதாவும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் உட்பண்ணி கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், நாங்க பார்க்காட்டியும் அவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் அவனுக்கு எதுவுமே மறையாது. வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், எந்த ஒன்றும் அவனுக்கு மறையாது. எங்களுக்கு இந்த கூரைக்கு மேல் உள்ளதை எங்களால பார்க்கலாம், இந்த சேருக்கு பின்னால் உள்ளதை எங்களால பார்க்கலாம், உங்களுக்கு உங்களோட பிந்திய பகுதியை பார்க்கலாம். எங்களோட பார்வை ஒரு வரையறை, முன்னால் உள்ளதை மட்டும்தான் பார்க்கலாம், அதுவும் ஒரு திசையத்தான் பார்க்கலாம். மேல பார்த்தா கீழே மறையும், வலத பார்த்தா இடது மறையும். எங்களுக்கு ஏக காலத்துல வலது இடது மேல கீழே முன்னால பின்னால பார்க்க இயலாது. ஆனால் அல்லாஹ் இதிலிருந்து தூய்மையானவன். முழு உலகத்தில் உள்ள அனைத்தையும் இந்த நிமிஷத்துல, இந்த வினாடியில முழு உலகத்துடைய மக்கள் அவர்கள் எங்க இருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, அவர்களுடைய பார்வைக்குள்ள மறைந்திருக்கக்கூடிய அர்த்தங்களையும் அல்லாஹ் தெரிந்து வைத்திருக்கிறான். உங்களோட கண்களுடைய மோசடி, பார்ப்பது ஒரே வகையான பார்வை, அந்த பார்வைகளுக்கு பின்னால் எத்தனையோ அர்த்தங்கள். சந்தோஷமான பார்வை, பயமுறுத்துற பார்வை, பொறாமையுடைய பார்வை, வேற எத்தனையோ வகை வகையான பழி வாங்குற பார்வை. பார்வை ஒன்றுதான், ஆனால் அவருடைய பார்வைகளுக்கு பின்னால மறைந்திருக்கக்கூடிய அர்த்தங்களை அல்லாஹ் அறிவான். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில சஹாபாக்களை அமர வைத்து அல்லாஹ்வை விளக்கினார்கள். அல்லாஹுடைய வல்லமைகள், அவனுடைய உள்ளமைகள், அவனுடைய குதிரத்து, அவனுடைய சக்தி, அவனுடைய ஆட்சி, அவனுடைய அதிகாரம், அவனுடைய செல்வாக்கு, இவைகளை ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு அடிக்கடி சொல்லி சொல்லி, அது சம்பந்தமான குர்ஆன் ஆயத்துகள் இறங்கும், அந்த குர்ஆன் ஆயத்தை ஓதுவாங்க. குர்ஆனுடைய சூராக்கள் இறங்கும், அந்த சூராவை ஓதி காட்டுவாங்க. அந்த சூராவை ஓதுவார்கள். சூரா ஓதின ஈமான் பலப்படும். நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன், எங்கட அநேகமானவர்களுக்கு குர்ஆனுடைய தர்ஜுமாவும் தெரியாது, குர்ஆனுடைய அந்த விளக்கங்கள் தர்ஜுமாக்கள் சரியா தெரியாது. நாங்க சில வேளையில நல்ல அழகா காரி ஓதுகின்றார், முழு குர்ஆனை கேட்டாலும் எங்கள் ஈமானுடைய தரம் சில பேர் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சஹாபாக்களுடைய காலத்துல குர்ஆனுடைய ஆயத்துகளை ஓதுவாங்க, குர்ஆனுடைய சூராக்கள் இறங்கும், அதன் மூலம் அவருடைய யக்கீன் நம்பிக்கையில பிரதிபலன் மாற்றம் ஏற்படும். அதையும் குர்ஆன்லே அல்லாஹ் கூறுகின்றான். ஓ அம்மா இதா உன்சில சூரா ஃபமின்ஹும் மய்யகூல் ஐயுக்கும் ஜாதத்துஹு ஹாதிஹி ஈமானா. ஒரு சூரா ஒன்று இறங்கிவிட்டது என்றால் அவர்களில் சிலர் சிலரை பார்த்து கேட்பாங்க, உங்களில் யாருடைய ஈமானை இந்த சூரா அதிகரிக்க செய்துவிட்டது? குர்ஆன் இறங்கும், குர்ஆனுடைய ஆயத்துகள் இறங்கும், குர்ஆனுடைய சூராக்கள் இறங்கும், அதை கேட்க 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 அவர்களுடைய உள்ளத்தில் அதன் மூலமாக ஈமானுடைய தரம் கூடிக்கொண்டே செல்லும். மீரான பெரியாக்களே, சகோதரர்களே, இப்பொழுது அவர்களுடைய உள்ளத்திலுள்ள ஈமான் அதிகரிக்கிறது. அந்த ஈமான் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குகின்றான். மக்காவுல வச்சு நோன்புடைய சட்டத்தை இறக்கல்ல, மக்காவுல வைத்து ஜகாத்துடைய சட்டங்களை இறக்கல்ல, மக்காவுல வைத்து ஹஜ் கடமையாக்கப்படல. ஏன்? இன்னும் அவர்கள் ஈமான்ல ஒரு களத்துக்கு வரல. 13 வருடம் மக்காவுல வாழ்ந்து விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கின்றார்கள். ஹிஜ்ரத் போனதுக்கு பின்னால கொஞ்சம் கொஞ்சமா மக்கால பிரிந்து தொழுது கொண்டிருந்தாங்க. மதீனாவுக்கு வந்ததோட ஜமாஅத்தா நீங்க சொல்லுங்க, மதீனாவுக்கு வந்ததோட நீங்க சேர்ந்து சொல்லுங்க, மதீனாவுக்கு வந்ததோட சலாத்துல் ஜும்ஆ, ஜும்ஆண்டாலே எல்லோரும் சேர்ந்து இணைந்து தொழுவது, அந்த ஜும்ஆவுடைய தொழுகை கடமையானது மதீனாவுல வைத்து. உம்ராவுக்கு போனவங்க சில வேளை பார்த்திருப்பாங்க, மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஒரு சின்ன மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அந்த மஸ்ஜிதுடைய பெயரே மஸ்ஜிதுல் ஜுமுஆ. ஏன் மதீனாவோட முத முதல்ல அந்த இடத்துல தான் மஸ்ஜித் நடந்துச்சு, அந்த இடத்துல தான் ஜுமா நடந்தது. ஞாபகார்த்தம் அதற்கு மஸ்ஜிதுல் ஜுமா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனால ஜுமாவுடைய தொழுகை, அதற்கு பின்னால நோன்பு, அதற்கு பின்னால ஜகாத். ஆக கடைசியில தான் ஹஜ். ஹஜ் கடமையானதற்கு பின்னால நபி அவர்கள் செய்தது ஒரே ஒரு ஃபர்தான ஹஜ் தான். மீரான பெரியார்களே, சகோதரர்களே, ஆஹா, முக்கியமான கட்டளைகள், உத்தரவுகள், சட்டதிட்டங்களையும் அல்லாஹ் இறக்கிறான். அவர்கள் செய்து கொண்டிருந்த பஞ்சமா பாதகங்களை, தவறுகளை, குற்றங்களை, பெரும் பாவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தடைகளை விதிக்குகின்றான். எதன் மூலமுண்டா அவர்களிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த உள்ளத்துடைய மாற்றத்தை மையமாக நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், இந்த இது முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கும் தேவை. அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம்கள்ட்ட ஓரளவு இஸ்லாமிய நுழைஞ்சு இருக்குது. அதாவது இஸ்லாமிய சரித்திரம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, நபி அவர்கள் மனைவிமார்களோடு எப்படி வாழ்ந்தாங்க, குழந்தைகளுடன் எப்படி வாழ்ந்தார்கள், மற்ற சஹாபாக்களுடன் எப்படி வாழ்ந்தார்கள், இதுகள் எல்லாம் ஓரளவு தெளிவிக்க இருக்குது. ஆனா இதை செயல்படுத்துவது சரியான பாரம், இதை செயல்படுத்துவது சரியான கஷ்டம். அப்ப அதற்கு என்ன வழி? இஸ்லாத்தை பத்தி தெரியும், ஆனா தெரிந்து கொண்டே இஸ்லாத்திற்கு மாற்றம். ஹராமை பத்தி தெரியும், அறிந்து கொண்டே ஹராமில் ஈடுபடுகின்றார். பருதுகளை பற்றி தெரியும், தெரிந்து கொண்டே பருதுகளை விடுகின்றார். ஏன்? இதற்குரிய என்ன காரணம் என்றால், அவருடைய உள்ளத்தில் இன்னும் உள்ளால் உள்ளபடி அல்லாஹுடைய பயம் வரல. எந்த அளவுக்கு என்றால், அரசாங்கத்துக்கு ஒரு ஆள் பயப்படுகின்றார், தான் வேலை செய்கிற பொஸ்ஸுக்கு பயப்படுகின்றார், தான் படிக்குகின்ற ஆசிரியருக்கு உஸ்தாதுக்கு பயப்படுகின்றார், தனக்கு படித்து கொடுக்கக்கூடிய டீச்சருக்கு மாணவர்கள் பயப்படுகின்றார்கள். ஆனால் மறுமுனையில அல்லாஹுவை பயப்படுறாங்க, இல்ல மக்களை விட்டும் பார்த்திடக்கூடாது என்று ஒளியிறாங்க, மறைகிறாங்க. ஆனா சதாவும் அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான். அந்த அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் விட்டம் இருந்து அவருக்கு மறையணும் என்று அந்த சிந்தனை வருதில்லை. அல்லாஹ் தெரியாமல் இந்த வேலையை நான் செய்யணும், செய்ய இயலாது. குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், யஸ்தக்பூன மினன்னாஸ் வலா யஸ்தக்பூன மினல்லாஹ். மக்களை விட்டும் ஒளிந்து மறைந்து வாழ்றாங்க, ஆனா அல்லாஹ்வை விட்டும் அவங்களுக்கு அந்த மறையிற தன்மை வருதில்லை. அவன் அவர்களுடனே இருக்கிறான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியது என்ன? அல்லாஹுடைய பயத்தை ஏற்படுத்தினார்கள். அல்லாஹுடைய பயம் ஒரு ஆளுக்கு வந்துட்டா, இப்ப அவருக்கு சட்டங்களின் தேவையில்லை, அவருக்கு தண்டனைகளின் தேவையில்லை, அவருக்கு எச்சரிக்கைகளின் தேவையில்லை, அவரை பயமுறுத்தக்கூடிய போலீஸ் பாதுகாவலர் ராணுவம் ஒன்றுமே தேவையில்லையே. அவருடைய கல்வி அல்லாஹுடைய பயம் இருக்குது. அந்த பயத்தின் மூலமாக அவர் தவறு செய்ய மாட்டாரு, அவர் குற்றங்களை செய்ய மாட்டாரு, அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டாரு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஆகப்பெரிய பிரச்சனை இந்த தவறுகளின் மூலமாக என்ன இப்படியான தவறு நடக்குது? வழிப்பறி கொள்ள நடக்குது, கொலை நடக்குது, விபச்சாரம் நடக்குது, போதை மது அது இது என்று உலகத்தில் எக்கச்சக்கமான பாவங்கள் நாளுக்கு நாள் அது கூடிக்கொண்டே செல்கின்றது. அந்த பாவங்களை இல்லாமலாக்கணும் எத்தனை வழி, எத்தனை முறைகளில் தடுக்குகின்றார்கள். அப்படி எச்சரிக்க, இப்படி எச்சரிக்க, அப்படி தண்டனை, இப்படி தண்டனை, மரண தண்டனை, பயங்கரமான தண்டனை, எத்தனையோ வகை வகையான எச்சரிக்கைகள். அதற்கு என்று சொல்லி பில்லியன் கணக்கில் பணத்தை ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் பட்ஜெட்ல பணத்தை ஒதுக்கும் போது ஆக கூடுதலா பணத்தை ஒதுக்கிறதுக்கு டிஃபென்ஸுக்கு, பாதுகாப்புக்கு. ஏன் நாட்டில் பாதுகாப்பு இருந்தா தான் மக்கள் அமைதியா வாழ்வாங்க. ஆக கூடுதலான பணத்தை ஒதுக்குறாங்க பாதுகாப்புக்கு, ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்ததாக இல்லை. ஏன்? பாதுகாப்பற்ற தன்மை யாரின் மூலமாக? மக்களால தான், ஜிங்களால் அல்ல, மலக்குமார்களால் அல்ல, காட்டில் உள்ள மிருகங்களால, விஷ ஜந்துக்களால, வனவிலங்குகளால் அல்ல. ஏற்படக்கூடியது சில மனிதர்களுடைய கெட்ட செயல்கள். அதனால தான் உலகத்தில பாதுகாப்பு இல்லை, அதனால தான் உலகத்தில அமைதி இல்லை, அதனால தான் உலகத்தில நிம்மதி இல்லை. நபி அவர்கள் வந்த ஆரம்ப வேலையும் அப்படித்தான் இருந்துச்சு. எப்பவுமே சதாவும் பயந்து கொண்டிருந்தாங்க, அச்சத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, பயத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அதையும் குறிப்பிடுகின்றான். மக்களுடைய ஆரம்பம் அப்படித்தான், நீங்க ரொம்ப சொற்பமானவர்களாக அற்பமாக இருந்தீங்க, பூமியில பலஹீனப்படுத்தப்பட்டவர்களா, ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தீங்க. தகாபூர் சதாவும் பயத்துடன், இந்த மக்கள் உங்களை தூக்கி கொண்டு போயிடுவாங்களோ, உங்களை கொலை செய்து விடுவார்களோ, உங்களை உரைத்துக் கொண்டு சென்று விடுவார்களோ என்ற அந்த சதாவும் பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை விளக்குகின்றார்கள். அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு வாங்க, அல்லாஹ் மீதும் தான் அச்சத்தை கொண்டு வாங்க. இதை கொண்டு வந்து விட்டால் உலகத்தில் எந்த வகையான பாவங்களும் குற்றங்களும் நடப்பதற்குரிய சான்சஸ் வாய்ப்புகள் இல்லை. இப்ப மஸ்ஜிதில வைத்து அவர்களுக்கு இதை ஏற்படுத்துகின்றார்கள், அவர்களுடைய கல்புகள்ல உண்டு பண்ணுகின்றார்கள். அல்லாஹு அக்பர். மஸ்ஜிதில ஈமானுடைய பாடம் படித்து கொடுக்கப்படுகின்றது. அதனுடைய அகர் பிரதிபலனை பாருங்க, எந்த அளவுக்கு இந்த காட்டில ஒரு ஆள் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார், காட்டில ஒருவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த பகுதியால சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் போகும்போது அவங்களுக்கு கடுமையான பசி. தன்னுடைய பாதியத்தை சொன்னாரு, நாங்க சாப்பிடுவோம் வாங்க, நீங்க கொண்டு வந்திருக்கிற அந்த உணவை ரொட்டியை எடுங்க. அந்த ஒரு இடத்துல நிப்பாட்டி சாப்பிட ஆரம்பிக்குகின்றார்கள். தூரத்தில் ஒரு இடையன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களை பத்தி விசேஷமா வருது, அவர்கள் தனியா சாப்பிட மாட்டாங்க. எப்பவுமே யாரையாவது ஒரு விருந்தாளியை வைத்துக் கொண்டுதான் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சாப்பிடுவார்கள். அந்த தூரத்தில் உள்ள இடையனை கூப்பிட்டார்கள், வாங்க எங்களோட சாப்பிடலாம். அவன் சொன்னார், இல்ல நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நஃபுல் நோன்பு. மக்காவுடைய சூடு உஷ்ணம் எப்படி இருக்கும்? ஹதரத் அப்துல்லா இப்னு உமருக்கு சரியான சந்தோஷம். இந்த மாதிரியான நல்ல விடயங்களை கண்ட உள்ளத்துல சந்தோஷம் வரணும், வேற மாதிரியான எண்ணங்கள் வரல. இவருக்கு தேவையா இந்த நேரத்தில் நோம்பு? சிலவே இதை சைத்தான் கொண்டு வந்து போடுவான். நல்ல விடயத்தை கண்டாலும் அது வேற மாதிரி தான் எங்களுக்கு வாரது. ஹதரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதை பார்த்ததோடு அவருடைய இந்த காட்சியை பார்த்து, இந்த கடும் சூட்டுல கடும் உஷ்ணத்துல இவரை பாருங்களேன், நபுல் நோன்பு தான் புடிச்சிப்பாரு, ரமதானுடைய காலம் அல்ல, சரி அவரோட கொஞ்சம் பேச்ச கொடுத்து பார்ப்போமே என்று சொல்லி கூப்பிட்டார். அப்ப சொன்னார், உங்களோட ஆட்டு மந்தையில ஒரு ஆட்டை தாங்களேன், நாங்க அதை அரைச்சு கறியா சமைத்து சாப்பிடுறோம், உங்களுக்கும் நோன்பு திறப்பதற்கு அதுல ஒரு பகுதியை நாங்க தரலாமே. அவர் சொன்னாரு, இல்ல எனக்கு ஆடுகளை மேய்க்கத்தான் அனுமதி, இந்த ஆடுகளை விற்பதற்கு எனக்கு அனுமதி இல்ல. அதற்கு அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, அதுக்கு என்ன அனுமதி கேட்கணுமா? அவங்களோட பெரிய ஆட்டு மந்த, ஒவ்வொரு நாடு காடுகள்ல இருந்து ஓநாய்கள் வந்து ஒரு ஆடு ரெண்டு ஆடு மூணு ஆடை பிடிச்சு கொண்டு போவோம், நீங்க உங்களோட எஜமானிட்ட போய் சொல்லுவீங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சின்ன பொய் உண்டுதான், ஒரு ஓநாய் வந்து ஆட்டை பிடிச்சு கொண்டு போனது என்று சொல்லிட்டா விஷயம் முடிஞ்சிருச்சு. அந்த இடையன் அந்த நேரத்தில் என்ன சொன்னாரு, நான் உங்களை மாத்தேனும், என்னுடைய எஜமானனை மாற்றேனும், ஆனா உங்களையும் என்னையும் என்னுடைய எஜமானனையும் படைத்த ரப்புல் ஆலமீனாகி அல்லாஹ் எங்கே சென்று விட்டான்? விரலை தூக்கி காட்டி கேட்டாங்க, அல்லாஹ் எங்கே சென்று விட்டான், அல்லாஹ் எங்கே மறைந்து விட்டான், அந்த அல்லாஹ் பார்க்காமல் என்னால எதை செய்ய முடியும்? ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்வார்கள், மரணிக்குகின்ற வரைக்கும் என்னால இந்த இந்த நிகழ்ச்சியை மறக்க இயலாது. காடுகள்ல ஆடுகளை மேய்க்குகின்றார், ஆனால் அவருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வுடைய பயத்தை பாருங்க. இந்த பயம் வந்த இன்றைக்கு வியாபாரத்துல மோசடி நடக்குமா? வியாபாரத்துல ஏமாற்றம் நடக்குமா? வியாபாரத்துல வட்டிக்கு கொடுக்கல் வாங்கல் செய்வாங்களா? வியாபாரத்துல கொடுத்த வாதாவுக்கு மாறு செய்வாங்களா? வியாபாரத்துல பொய் சொல்லுவாங்களா? இந்த பயம் அன்றைக்கு நபியுடைய காலத்துல காடுகள்ல ஆடுகளை மேய்க்கக்கூடிய இடையனுக்கும் வந்தது. அவர் எங்கேயாவது போனாரா? யூனிவர்சிட்டியா, காலேஜா, டிகிரியா, டிப்ளமாவா ஏதாவது இருந்துச்சா?
ஆனால் நபியுடைய சபையில அமர்ந்து அந்த ஈமானை படித்ததனால காற்று தான் இருக்கிறார் அவருக்கு அல்லாஹுடைய பயம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த ஈமான் என்ன ஒரு சிலருக்கா தேவை, அது என்ன ஒரு குரூப்புக்கா தேவை, அது என்ன ஒரு இயக்கத்துக்கா தேவை? இந்த ஈமானை படிப்பதற்கு தான் முழு உலகத்தில் தாவத் தப்லீக் என்ற பெயரை நலிந்து உழைப்பு நடக்குது. மக்கள் எல்லாத்திலையும் முன்னேறிட்டாங்க, ஆனால் ஈமான்ல முன்னேறல, அல்லாஹுடைய பயம் உள்ளால் உள்ள படி வரல. கேட்கலாம், ஹஜரத் நீங்க எப்படி சொல்லுவீங்க, உள்ளத்தை தொடர்ந்தா பாத்தீங்க, பயம் வந்தா அதனுடைய வெளிப்பாடு செயல்கள் இருக்கணும், அவருடைய நடவடிக்கைகள் இருக்கணும், அவருடைய அமல இபாதத்தில் இருக்கணும், அவர் பாதங்களை விட்டு தவிந்து கொள்ளணும், அதுதான் பயம் இருப்பது என்பதற்குரிய அடையாளம். அது உலகத்தில் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பயத்தை கொண்டு வருவதற்குரிய உழைப்பு தான் இந்த உழைப்பு. இது ஒரு கூட்டம் அல்ல, தப்லீகுடைய ஜமாத் ஒரு இயக்கம் அல்ல, தப்லீகுடைய ஜமாத் தனியான ஒரு குரூப் அல்ல, முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய உம்மாவுக்கும் இந்த ஈமான் தேவை, இந்த யக்கீனை கொண்டு வரணும். சரி, அதற்குரிய வழி என்ன? அதற்குரிய வழிதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். என்ன? அல்லாஹுடைய மாளிகையில உட்கார்ந்து எந்த அளவுக்கு அல்லாஹுவை பற்றி பேசுவோமோ, அந்த அல்லாஹுடைய பேச்சுகளை கேட்போமோ, அந்த அளவுக்கு உள்ளத்துல மாற்றம் ஏற்படும். நீங்க நல்லா யோசிங்க. உதாரணமாக உலகத்துல நடக்கிற ஒரு பயான, நீங்க வீட்டில் உட்கார்ந்து சீதிய போட்டு, அதாவது ஹெட்செட்ட காதல் அடிச்சு கேட்பதற்கும், மஸ்ஜிதில் அல்லாஹுடைய மாளிகையில நேரடியாக கேட்பதற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம்! அவர் வீட்டில் ஹெட்செட்ட போட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாரு, அதுல அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இல்ல. ஆனா அல்லாஹுடைய மாளிகை மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, அல்லாஹுடைய மஸ்ஜித், நபியவர்கள் என்ன செய்தார்கள், எல்லோரையும் மஸ்ஜிதுடன் இணைத்தாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வியாபாரம் செய்தாங்க, விவசாயம் செய்தாங்க, குடும்பம் நடத்தினாங்க. ஆனா நாங்க நீங்க செய்யற மாதிரி அல்ல. எங்க வியாபாரிகள் காலையில போறது, இரவு 10 மணிக்கு வாரது, இப்படி நபியவங்க வியாபாரம் செய்யல. வியாபாரத்துக்கும் ஒரு நேரம், பஜாருக்கும் ஒரு நேரம், விவசாயத்திற்கும் ஒரு நேரம், மனைவி மக்களுக்கும் நேரம், மஸ்ஜிதுக்கும் ஒரு நேரம். ஆனா இன்றைக்கு நாங்க மஸ்ஜிது கொடுக்கிற நேரம் என்ன? வாரது, அவசர அவசரமா தொழுகிறது, கலாம் குடித்ததோட ஓடுறது. அப்ப வியாபாரத்துக்கு 12 hours, வீட்டுக்கு மனைவிக்கு 8 hours, 10 hours, எங்க அல்லாவுக்கு 10 நிமிஷமா? இது என்ன நீதியா? இது என்ன நேர்மையா? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி செய்தாங்க. வியாபாரத்துல சஹாபாக்கள் ஈடுபடுத்தினாங்க, அதிகாலையில போவாங்க, கிட்டத்தட்ட புகரோடு அவர்களுடைய வியாபாரம் முடிஞ்சிடும். நபி அவங்களோட ஹதீஸ், நபி அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், அல்லாஹும்ம பாரிக்லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துடைய அதிகாலை வேளையில நீ பரக்க செய்வாயாக. அதிகாலையில ஃபஜ்ர் தொழுகையோட போய் ஒரு நாள் வியாபாரம் செய்தா அதுல சரியான பரக்கத் இருக்குது, நபி அவர்களுடைய துஆ இருக்குது. ஆனா இன்று நாங்க எப்படி பழக்கப்படுத்தப்பட்டுட்டோம்? பரக்கத்துடைய நேரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால்தான் பஜாருக்கே போறது, 9 மணி போறது, 10 மணிக்கு போறது. எங்க உங்களோட இந்த வெளிகமையில் உள்ள பலர்கள் வெளிநாடுகளை போவாங்க, சைனாவுக்கு போவாங்க, மற்ற நாடுகளை போறவங்களுக்கு கேட்டு பாருங்களேன், வெளிநாடுகள் எங்கட நாட்டில்தான் ரஷ் காலையில 9 மணிக்கு, வெளிநாடுகள்ல ரஷ் காலையில 6 மணிக்கு, 5.5 மணிக்கு, ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் புல், சப்வே எல்லாமே புல். என்ன காலையில் 6 மணிக்கு பொம்பரம் மாதிரி வேலை செய்வாங்க. மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நாங்க பரக்கத்துடைய நேரத்தை விட்டாச்சு, நாங்க ராவு படுக்கிறதும் 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு, சில வேலை பஜ்ரு தொழுவது கஷ்டம், அதுக்கு பின்னால பரக்கத் எல்லாம் முடிந்த நேரத்தில் நாங்க போறது, திருப்பி வாரது ராவு 8 மணிக்கு, 9 மணிக்கு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம் நல்ல முறையில விளங்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடன் 2.5 கலந்து எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட தேவையான அளவு சரிசமமா நேர காலத்தை பங்கு வைத்தாங்க, மஸ்ஜிதில் அமர வைத்தாங்க. ஒரு தடவை படித்ததோட முடியறதல்ல. இன்னைக்கு ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க, ஹஜர, இந்த பஜா இல்லாமல் வருஷக்கணக்கில் கேட்டு என்ன செய்ய, இந்த பசாயத சதசாத்த வருஷ கணக்கில் கேட்டு நாங்க என்ன செய்ய ஹசரத், உங்களுடைய ஜமாத்துல வேறொரு கிதாபே இல்லையா, இந்த பதாயில சதகாத், இந்த பதாயில அமால், இந்த முல்தகப் அஹாதீஸ், இந்த ஹஜ்ஜுடைய சிறப்பு, இந்த மூணு நாளைக்கு கிதாப் எவ்வளவு காலத்துக்கு படிக்கிறது?
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்தில் உள்ள மற்ற எல்லாத்தையும் படிக்கிறது கேக்குது, நம்முடைய தாலீம் மட்டும் படிக்கிறது இல்ல, இறக்கிறது கேக்குது. கல்வில இறக்கணும்.
அல்லாஹுடைய வாதாக்கள், அல்லாஹுடைய வயதுகள், அவனுடைய வாக்குறுதிகள், அவனுடைய எச்சரிக்கைகள், அந்த வாக்குறுதிகளின் மீது நம்பிக்கை, அந்த எச்சரிக்கைகளின் மீது பயம், அது உள்ளத்துல இறக்கிறதுக்குத்தான் தாலீம். வெறும் விளங்கத்துக்குரிய தாலீம் அல்ல, விளங்குவதற்கு உலகத்துல நிறைய இருக்குது. இந்த மூணு நாலு கிதாபுகளில் உள்ள அனைத்து வாதாக்களின் மீது நம்பிக்கை, அனைத்து வயதுகளின் மீது நம்பிக்கை, அது உள்ளத்துல இறங்கிருச்சுன்னா
உலகத்துல ஒரு பாவமும் நடக்காது, ஒரு தவறும் நடக்காது, ஒரு குற்றமும் நடக்காது.
அதனால சஹாபாக்களுக்கே இது தேவை. நபி அவர்கள் ஹயாத்துடன் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைத்துக் கொண்டே இருக்கிறாங்க.
அந்த காலகட்டத்தில் கூட ஹதரத் முஆதி முனி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, யார் அவங்க? சையிதுல் உலமா, உலமாக்களுடைய தலைவர். புகாரி ஷெரீஃபுடைய ஆரம்பத்தை எடுத்து பாருங்க,
ஹதரத் முஆதி முனி ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் யாரை சந்தித்தாலும், தஆல் இஜ்லிஸ் பினா நூமின் சாஅதன், வாங்க
நாங்க கொஞ்ச நேரம் உட்காருவோம், ஈமானை பற்றி படிப்போம். டெல்லியில தாஜ்மஹாலான ஞாபகப்படுத்தினாங்க, அல்லாஹ் எங்கள பழையவர்களை மன்னிக்கணும். இன்றைக்கு பழையவர்கள் நினைக்கிறாங்க தாலீம் எங்களுக்கு இல்லை, அது புதிய உங்களுக்கு
தாலீம், அது புதிய உங்களுக்கு உள்ளது. தாலீம் அமல்ல சௌக்கை ஏற்படுத்த, தாலீம் அமல்ல உற்சாகத்தை ஏற்படுத்த, அதெல்லாம் எங்களுக்கு வந்துருச்சு, புதிய உங்களுக்கு தான் தாலீம் சொன்னாங்க. தாலீம் அமல்ல சௌக்கை ஏற்படுத்த இல்ல, தாலீமுடைய நோக்கம் அல்லாஹுடைய வாதாவின் மீது நம்பிக்கையை கொண்டு வரத்துக்கு, வயதுகளின் மீது ஒரு பயத்தை ஏற்படுத்துவதற்கு. வாதிமுடி ஜபல் ரவி அல்லாஹு அன்பு அவருக்கே தேவை.
உமர் ரவி அல்லாஹு அன்பு அவங்களோட விஷயத்துல என்ன சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லௌ கான பாதி நபியன் லகான உமர், எனக்கு பின்னால யாரும் நபி வர முடியாது, அப்படி வருவதாக இருந்தால் அது உமராக இருப்பாரு.
அவருடைய ஈமானுடைய பலம் நபி அவர்களுடைய ஹதீஸ் அதற்கு உமர் ரவி அல்லாஹு அன்பு ஒரு பாதையில செல்கின்றார் என்றால்,
ஷைத்தானுக்கே சக்தி இல்ல அந்த பாதையில நடப்பதற்கு. ஷைத்தான் இன்னும் ஒரு பாதையில நடப்பான்னு வந்திருக்குது.
அந்த உமர் ரவி அல்லாஹு அன்பு அவர்களே மஸ்ஜித் நபவியோட ஈமானுடைய மஜ்லிஸில் அமருவாங்க.
ஏன் மஸ்ஜிதுல அமரணும்? நாங்க ஞாபகப்படுத்தினோம், மஸ்ஜித் அல்லாஹுடைய மாளிகை, அல்லாஹுடைய வீடு, மலக்குமார்களுடைய சொஹ்பத், இங்க அமல் இபாதத் நடந்து கொண்டே இருக்குது. அதனால ரொம்ப வேகமா உள்ளம் இந்த செய்திகளை எடுக்கும். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கத்தானே பாருங்க, வியாபாரத்துக்கு மார்க்கெட் இருக்குது, சந்தை இருக்குது,
பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து அடிக்கிறாங்க, காட்டிலேயே போய் அடிப்பாங்க, சூப்பர் மார்க்கெட் வந்து அடிக்கிறாங்க, ஜனப்பெருக்கும் கூடுதலா உள்ள பகுதியில தான் சூப்பர் மார்க்கெட்டுகள் அடிப்பாங்க. ஏன்? அங்க அடித்தா தான் பிசினஸ் நடக்கும். பிசினஸுக்கு ஒரு இடம், வியாபாரத்திற்கு ஒரு இடம், விளையாடுவதற்கு மைதானம். ஏன்?
யாராவது ஒரு டாக்டரை கண்டு, கண்ட உடனே டாக்டர் எனக்கு அப்படி வைத்தியரை கண்டு எனக்கு இந்த நோய், அவர் உடனடியா பேக் எடுத்து அவருடைய லெட்டர்ஹெட் எடுத்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி பேசி ஃபார்மசியில் இந்த மருந்த வாங்க காண்ட சொல்வார். நாளைக்கு வாங்க எங்க கிளினிக்கு வாங்க, நாளைக்கு எங்க ஹாஸ்பிட்டல் வாங்க, அல்லது நாளைக்கு எங்க வார்டுக்கு வாங்க, உங்களை நாளைக்கு அங்க நாங்க செக் பண்ணுவோம். ஏன்?
ரோட்ல வைத்தியத்திற்குரிய சூழல் இல்ல, வைத்தியத்திற்குரிய சூழல் கிளினிக், வைத்தியம் செய்வதற்குரிய இடம் ஹாஸ்பிட்டல், உலகத்தில் எல்லாத்துக்கும் ஒரு இடம். ஆனா ஈமானம் மட்டும் கந்த கந்த இடங்கள்ல படிக்கலும், நீங்க வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள இருந்து படிங்காண்டார் ஏற்றுக்கொள்ளேதுமா?
ஈமானை படிப்பதற்குரிய இடம் தான் மஸ்ஜித். இன்னைக்கு அதனால தான் கஸ்தில வந்து என்ன சொல்றாங்க, வாங்க பள்ளிக்கு வாங்க, மஸ்ஜிதுக்கு வாங்க.
ஒரு சிலர் கேட்பாங்க, நாங்க வந்து கொடுத்தானே இருக்கிறோம், நீங்க வார இங்கோட பருதை செய்ய சொல்வது கட்டாயம் பருது, அந்த பருதை நிறைவேற்றி போறீங்க. ஆனால் மற்ற எத்தனையோ பருதுகள் உங்களோட வாழ்க்கையில இல்ல, மற்ற எத்தனையோ ஹராம்களை செய்து கொண்டிருக்கிறீங்க,
அதிலிருந்து இல்லாமலாக்க அந்த ஈமானுடைய மஜ்லிஸ் படிங்க.
எங்களை மஸ்ஜிதில் வாசிக்கிற தாலீம் அது ஜமாத்காரர்களுக்குரிய தாலீம் அல்ல, எங்களை மஸ்ஜிதில் நடக்கிற மஷூரா அது ஜமாத்காரர்களுக்குரிய மஷூரா அல்ல, மஸ்ஜிதுக்கு தொழவார அத்தனை பேர்களுக்குரிய தாலீம், அத்துணை பேர்களுக்குரிய மஷூரா. என்னங்க அந்த மஷூரால,
இந்த மஸ்ஜிதை சூழ இத்தனை நூறு இஸ்லாமியர்கள், எங்கட சகோதரர்கள், எங்கட சொந்தக்காரர்கள், எங்கட நேபர், எங்கட கூட்டாளிமார் இருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் தொடர்பு குறைந்தவர்களாக இருக்கிறாங்க, நாங்க அவங்களை போயிட்டு சந்திப்போமே, அவங்களோட போயிட்டு பேசுவோமே, அவங்களோட போய் கதைப்போமே என்ற மசூரத்தான் இங்க நடக்குது. இங்க வேற என்ன நடக்குது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த அதே உழைப்பு தான். பெயரை வேணுமெண்டா தப்லீக் ஜமாத் ஜமாத்து அது இதுன்னு ஒவ்வொருத்தர் அவங்களே பட்ட மாதிரி பெயரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த உழைப்புக்குரிய பெயருண்டா மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்க, தஹ்ரீக் ஈமான், ஈமானை வளர்ப்பதற்கான உழைப்பு, ஈமானை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்வதற்கான ஒரு முயற்சி முழு உலகத்தில் நடக்குது. அல்ஹம்துலில்லா, உலகளாவிய நாடுகள்ல மாற்றம், பெரிய பெரிய குடிகாரன், பெரிய பெரிய கொலைக்காரன், பெரிய பெரிய கொள்ளைக்காரன் முழு நாட்டுக்கும் வழிபடையலா, ஆக பெரிய திருமணம் அல்ஹம்துலில்லா மெதுவா போறாங்க, வீட்டுல பேசி பேசுறாங்க, கலைக்கிறாங்க, உள்ளத்துல தெரிஞ்சாரு எப்படி மாறுறாரு. அவனால முழு நாட்டுக்கு ஊருக்கு பிரச்சனை. அவன் போலீஸை பார்த்து பயப்படல, ராணுவத்தை பார்த்து பயப்படல, ஜெயிலை பார்த்து பயப்படல, அல்லாஹ்வுடைய பேச்சு பேசப்படுது பயப்படுகின்றான், மஸ்ஜிதுக்கு வருகின்றான், விண்ணு விண்ணி அழுகின்றான். அவனுடைய லைஃப மாத்தினவங்க முழு எங்களை கண்ணுக்கு முன்னால் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த யதார்த்தமான உண்மையான இந்த ஈமானுடைய உழைப்பினுடைய பிரதிபலன் தான் இது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதர்களே, அல்ஹம்துலில்லா இந்த அடிப்படையில தான் தாவத்துடைய உழைப்பு நடக்குது. அந்த உழைப்புக்கு ஒரு சிஸ்டம் வந்து வச்சிருக்கிறாங்க. உலகத்தில் எல்லாத்துக்குமே சிஸ்டம்ங்க, உலகத்தில் எல்லாத்துக்குமே சிறப்ப சீக்குது. சில ஒரு ஆள் சொல்றது, ஏன் இந்த மூணு நாளை கிதாப மட்டும் அமைக்கும், ஏன் புகாரிய படிங்களேன், ஏன் முஸ்லிம படிங்களேன், சகைகான ஹதி சொல்லல படிங்களேன். சின்ன மொண்ட சூரியல கூட சிறப்ப, மொண்ட சூரியிலிருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும், அதுக்கு பின்னாடி யூனிவர்சிட்டி வரைக்கும் எல்லா இடத்துலயுமே சிறப்ப சொந்த வச்சிருக்கிறாங்க. நாங்க எங்களோட ஒரு பிள்ளைய ஒரு அதாவது பிரைவேட் இன்டர்நேஷனல்லையோ வேற எதிரையாவது சேர்க்கும் போது உங்களுடைய எதிர இந்த சிறப்ப சரியில்லை புக்க மாத்தினா நாங்க வருவோம் யாராவது சொல்றோம். ஒரு சிஸ்டம் ஒன்று வேணும், எல்லாத்திலும் ஒரு சிஸ்டத்தை வச்சிருக்கிறாங்க. அடுப்படியில சமைக்கிற குக்கிங் கிளாஸ் அதற்கும் சிஸ்டம் இருக்குது. ஆனா தீனுக்கு ஒரு சிஸ்டம் உண்டு இல்லையா? இங்க சும்மா விட்டுட்டோம் எல்லாரும் எல்லா கிதாபுகளையும் முழுவதும் படிப்பாங்க. அதனாலதான் சிஸ்டம் உண்டு வச்சிருக்கிறாங்க. இந்த மூணு நாலு கிதாபுகளை படிங்க, சிஸ்டம் உண்டு வச்சிருக்கிறாங்க. இல்ல நினைச்ச நேரத்துல வருவாங்க, நினைச்ச நேரத்துல போவாங்க. இல்ல மூணு நாள் 72 மணி நேரம் கம்ப்ளீட் பண்ணுங்க, அதன் மூலம் ஒரு மாற்றம். 40 நாள், 4 மாதம், இதெல்லாம் குரான் ஹதீஸ மையமாக வைத்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா மனோவிச்சைப்படி அல்ல. அப்படி இருந்த உலகத்துல 90 வருடத்துல இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்காது. இது அல்லாஹுடைய வேலை. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஈடுபடுத்திய வேலை. மக்கள் நினைச்சு இது இல்லாமலாக்கேதா? ஏன் அவர்கள் நினைக்கின்றார்கள் இதை ஊதி அழித்து விடலாம், ஆனால் இதை அவர்களால் அழிக்கலாம். அழிக்க நினைக்கிறவர்களால் அல்லாஹ் வளர்க்கிறான். சமீப காலங்களில் நாங்கள் ஒவ்வொரு அடிக்கடி கேள்விப்படுவோம், முஸ்லிம்களுடைய ஆகப்பெரிய விரோதி. உதாரணமாக முன்னால் ஒரு முக்கியமான நாட்டுடைய ஆகப்பெரிய பிரசிடன்ட் அவருடைய மகன் இஸ்லாத்துக்கு வாராராம், அவருடைய மகன் இஸ்லாத்துக்கு வாராராம். இதுதான் இஸ்லாத்துடைய கபூலியத்திற்குரிய அடையாளம். எந்த வீட்டில் இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்களோ அந்த வீட்டிலிருந்து ஹிதாயத் வெளியாகுது, அந்த வீட்டிலிருந்து இஸ்லாமிய உழைப்புகள் வெளியாகுது. ஏன் இது மக்களால் நடக்கல்ல? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, ஜமாத்துல போறவங்களுக்கு குடும்பம் இல்ல, தொழில் இல்ல, வியாபாரம் இல்ல, எல்லாத்தையும் அப்படி அப்படி போட்டுட்டு வராங்க அல்லது வாங்கன்னு சொல்லப்படுது. அவர்கள் அப்படி வரவும் இல்ல, அப்படி போங்கன்னு சொல்லப்படுவதும் இல்ல. ஏன்? ஈமானை நாங்க எல்லாருமே படிக்கணும். எங்க எல்லாத்துக்கும் உள்ளத்துல ஒரு கவலை, என்ன என்ன செய்ய, நான் இப்படி போய் கொண்டிருக்கிறேன், நான் வயசாளியாகி கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையில ஒரு சேஞ்ச கொண்டு வரணுமே, ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுமே, பாவங்களை விடணுமே, என்ன பார்த்தாத்தான இந்த புள்ளகள் தெரிஞ்சுவாங்க, எல்லாத்துக்கும் ஆசைக்குது. ஆனா அதை கொண்டு வந்து போடுவதற்குரிய வழிகள் காட்டப்பட்ட இது சரியான கஷ்டம். உலகத்தில் உள்ள மற்ற உழைப்புகளை முயற்சிகளை மக்கள் சீக்கிரமா கபூல் பண்றாங்க. ஆனா இந்த உழைப்ப கொஞ்சம் கபூல் பண்றது கஷ்டம். ஏன் தாஜ்மோலானா டெல்லியில ஞாபகப்படுத்தினாங்க, மத்த எல்லா உழைப்புகள் மற்றவர்கள் கபூல் பண்ணுவதற்குரிய காரணம் என்ன? அதுல சொகுசு கூட, அதுல சுகூல கூட, அதுல ராக கூட. எங்கேயாவது உதாரணமா ஒரு பிரயாணம் ஒன்று போறாங்க, உதாரணத்துக்கு வைப்போம், ஒரு ட்ரிப் ஒன்று போறாங்க. ஆக நல்ல ட்ரிப்னா மாஷா அல்லா ஏசி வாகனம் இருந்துச்சு, ஒரு ரெண்டாவது பின்னால எல்லா வகையான ட்ரிங்க்ஸ், அதுக்கு பின்னால எல்லா வகையான புஃபே சாப்பாடு, அதுக்கு பின்னால ஓய்வெடுக்க சும்மா அப்படி இப்படி ஹைஃபை ரூம் சொல்லுவாங்க. ட்ரிப் இப்படித்தான் இருக்கணும். உலகத்தில் இந்த எத்தனையோ உழைப்புகள் நடக்குது, முஜாஹதா இல்ல, தியாகம் இல்ல, அதுல ராகத்து, அதுல சுகூலத்து, அதுல லேசு, அதுல சொத்து, அதுல மிருகு வந்ததுனால மக்கள் கபூல் பண்றாங்க. ஆனால் தீனுடைய அடிப்படையே முஜாஹதா, தீனுடைய அடிப்படையே தியாகம். நபியுடைய வீட்டுடைய அடுப்பு எரியல்ல ரெண்டு ரெண்டரை மாதம். திருமிதியில வர ஹதீஸ், ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பாங்க, ராயினல் ஹிலால், சும்மல் ஹிலால், சும்மல் ஹிலால். ஒரு மாதத்துடைய தலைப்பிறை, இரண்டாவது மாதத்துடைய தலைப்பிறை, மூணாவது மாதத்துடைய தலைப்பிறையை கண்டோம். எங்க வீட்டுடைய அடுப்பு எரியல்ல, ராகத் இல்ல, சுகூலத் இல்ல, கம்ஃபர்ட் இல்ல, லேசி இல்ல, நாலா புறங்களிலும் வருமா சிக்கல், அதோடு இதில் ஈடுபட்டாங்க. அவங்களோட தியாகத்தை வைத்து அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்தினான். மேலான பெரியார்களே சகோதர்களே, அதே மாதிரி தான் இந்த உழைப்பும் கொஞ்சம் கொஞ்சம் தியாகம். அவர்கள் செஞ்சதில் நூற்றில் ஒன்று இல்லை, ஆயிரத்தில் ஒன்றும் நானும் நீங்களும் செய்யல்ல. என்ன எங்களால பசியில் இருக்கேதுமா? ஒரே ஒரு நாளாவது எனக்கு சரியா ராவைக்கு, எனக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கு சாப்பிட கிடைக்கவே இல்லை, குறைந்தபட்சம் பான் சம்பல் கூட கிடைக்கல. அதனால வறுமையில பட்டினியில என்னுடைய முழு குடும்பமும் இரவுல படுத்தது. நான் இந்த சபையில கேள்விப்படையணுமா? அவர்கள் எத்தனை நாள் பட்டினியில கிடந்தாங்க? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிப்பார்கள், மா ஷபியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமின் மர்ரதைன் கத் ஹத்தல் மௌத். நபி அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் ஒரு நாளில ரெண்டு தடவை வயிறு நிறைய சாப்பிட்டதே இல்லை. ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா கூறுவார்கள், ஹைபருடைய வெற்றி வரைக்கும் நாங்க பேரீத்த பழத்தை கூட வயிறு நிறைய சாப்பிடல. ஹிஜ்ரி 7ல ஹைபருடைய வெற்றி, நபுவத் கிடைத்து கிட்டத்தட்ட 19-20 வருஷம். அது வரைக்கும் பேரீத்த பழம் நாங்க பசிக்கு சாப்பிடல, டேஸ்டுக்கு சாப்பிடல. பேரீத்த பழத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ற சாப்பாடு அதற்கு பின்னால அவர்களுடைய உணவே பேரீத்த பழம். சொல்லுவாங்க ஹைபருடைய வெற்றி வரைக்கும் பேரீத்த பழங்கள் கூட கிடைக்கல, அந்த அளவுக்கு கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்தோட உழைத்தாங்க, அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்தினான். மேலான பெரியார்களே சகோதர்களே, அதே மாதிரி தாவத்துடைய உழைப்பட நாங்க மஸ்ஜிது மஸ்ஜிதா போறது, வீட்டில் உள்ள எங்கட ரூம் மாதிரி இருக்காது, மஸ்ஜிதுகள்ல தூங்கணும், அங்க சில வேலை நெலும்பிக்கும், சில வேலை வேறுக்கும், சில வேலை கூதலாயிருக்கும், நாங்களே சமைக்கணும், நாங்களே டீ ஊத்தணும், நாங்களே எங்க உடுப்புகளை கழுவணும், நாங்களே மக்களை போயிட்டு சந்திக்கணும். இந்த தியாகத்தை வச்சுத்தானே அல்ஹம்துலில்லா அல்லாஹ் இவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான். உலகத்துல மில்லியன் கணக்கில் செலவழிக்கிறாங்க, ஆனா அதுல மாற்றம் இல்ல. ஆனா நானும் நீங்களும் எங்களை போன்ற பல சகோதரர்கள், எங்களை விட கூடுதலாக பலர்கள் இந்த சபையில் இருப்பீங்க, தியாகம் செய்யறாங்க. அல்ஹம்துலில்லா அல்லாஹ் தியாகத்தை மையமாக வைத்து மாற்றங்கள் எங்கட நாட்டில் மட்டுமல்ல முழு உலகத்துல மாற்றங்கள். எங்கட நிறைய உலமாக்கள் போறாங்க, லண்டன் போறாங்க, கனடா போறாங்க, அமெரிக்கா போறாங்க. 100 crore பாக்கியுடைய சூழல், மஸ்ஜிதுக்கு வெளியில பப் இருக்குது, மஸ்ஜிதுக்கு வெளியில கிளப் இருக்குது, மஸ்ஜிதுக்கு வெளியில எழும்பி முதலாவது சப்பு நிறைஞ்சிருச்சு.
அன்று துஹருடைய தொழுகைக்கு நாங்க தாலீம் எல்லாம் முடிச்சிட்டு சரி டைம் தானே ஈக்குது என்று சொல்லி துஹருக்கு மெதுவா வாரும் முன்சப் எல்லாம் நிறைஞ்சி ஒரே இடத்துல ஒரு இடம் உண்டு கோட் உண்டு வைக்கப்பட்டிருக்குது. ஓராவிட்டா பக்கத்தில் உள்ளவற்றை கேட்டோம், என்ன உங்களுடைய கோட்? இல்ல இல்ல வேற ஒரு ஆள் அவர் வந்து கோட்டை வச்சிட்டு பேசிருக்கிறாரு பாத்ரூமுக்கு உதவெடுக்க உதவெடுத்து கொண்டு வார்த்தைக்குள்ளால இந்த இடமும் பேசிடும் பயந்து கோட்டை வச்சிட்டு பேசிக்கிறார். இந்த மாற்றம் எதனால அங்க ஏற்படுது? அந்த நாடுகள்ல நாலா புறமும் பாக்கில், நாலா புறங்களும் பாவம், நாலா புறங்களும் குற்றம், இந்த மாதிரியான உழைப்பு நடக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, நாங்க அடிக்கடி வெளிகமையை பத்தி பேசலாம். மாஷா அல்லா, எங்களை நாட்டில் உள்ள முக்கியமான ஊர்கள்ல வெளிகமையும் மிக முக்கியமான ஊர். எங்க பார்த்தாலும் இஸ்லாமிய சூழல், இஸ்லாமிய சின்னம், இஸ்லாமிய அடையாளம். முஸ்லிம்களை பார்த்தா விசேஷமா ஒரு சந்தோஷம். எத்தனை மதரசாக்கள் இந்த ஊருல, இங்க பாரி, அங்கிட்டு ஹதிரியா, அங்கிட்டு மக்கியா, இப்படி மதரசாக்கள் எத்தனை? ஆண்களுடைய மதரசா, பெண்களுடைய மதரசா, இஸ்லாமிய முறைப்படி ஸ்கூல், இவ்வளவு எல்லாத்திலையும் மாற்றம். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, தாவத்தில் இந்த மாற்றம் வரல. முழு வெளிகமையில் எத்தனை மஸ்ஜித்? 14-15 மஸ்ஜித் இருக்குது. மூணா ஜமாத் போகுதாம், 20-21 ஜமாத். நாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மற்ற எல்லாத்திலே மாற்றம் வந்து இருக்குது அல்ஹம்துலில்லா. ஆனா தாவத்துடைய உழைப்பு பல காலமாக நடந்து கொண்டிருக்குது. துனியாவோட அல்லாஹ் எங்கேயோ கோலத்தை வச்சுட்டான். கொழும்புல உள்ள நிறைய பிசினஸ் காரவங்க மாஷா அல்லாஹ் நிறைய நல்ல காரியங்களை செய்யறாங்க, நாங்க இல்லாண்டு சொல்லல. ஆனா தாவத்திலே பட்ட மாற்றத்தை போதாதே. அப்ப அதுல எப்படி மாற்றத்தை கொண்டு வர? முதல் ஸ்டெப்ல இங்க வேலை செய்யறவங்க தான் இங்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் நாங்க தியாகங்களை கூட்டணும். எங்களோட தியாகத்தை வைத்து எங்களோட அடுத்த வீட்டுல ஒரு மாற்றம் ஏற்படும், எங்களோட செமிலியில மாற்றம் ஏற்படும், எங்களோட நண்பர்கிட்ட மாற்றம் ஏற்படும், எங்களோட கூட்டாளிகள் மாற்றம் ஏற்படும், எங்களோட ஊர்ல ஒரு மாற்றம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். பார்க்கும்போது நல்ல அழகான காட்சி. ஆனா தாவத்துடைய உழைப்பினுடைய அந்த தரம் போதாது. இன்னும் இதை நாங்க கூட்டினோம் என்றா இன்னும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை கொண்டு பெரிய பெரிய வேலைகளை வாங்குவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதர்களே, அதற்காக நாங்க தியாகம் செய்யணும். எங்களை ஜமாத்தில் எங்கேயுமே சொல்றல்ல எல்லாத்தையும் அப்படி எப்படி போட்டுட்டு வாங்க. எந்த அளவுக்குண்டா ஒரு ஆள் ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, ஒபீஷியலா லீவ் எடுத்துக்கொண்டு வந்தா தான் மர்க்கத்தில் அவரை ஜமாத்தில் அனுப்புவாங்க. சும்மா அப்படின்னு போட்டுட்டு வந்தா கூட ஜமாத்தில் அனுப்புறல்ல. எல்லாம் சட்டப்படி அவங்களோட ஆபீஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு லீவு, லீவை பார்த்துட்டு தான் அவங்களோட ஜமாத்தை அப்ரூவல் பண்ணுவாங்க. அதனால எல்லாம் ஒழுங்கு முறைப்படி வீட்டுக்கு ஆள் மற்றதுக்கெல்லாம் நாங்க ஏற்பாடுகளை செய்யறோம். ஏன் இதுக்கு செய்யலாம்? யாரும் கோயிச்சு கொள்ள வானம். இது இன்னும் கல்பல இறங்கலங்க. இது இன்னும் ஒரு சந்தேகம் ஒன்று நீக்குது. வேலை செய்யறவங்கள்ட்டே நீக்குது. இது என்ன செய்யணுமா, கட்டாயமா, அவசியமா? எந்த அந்த எண்ணங்கள் இன்னும் வேலைக்காரர்கள்ட்ட கூட நீக்குது. அந்த உறுதியை வரவழைக்கத்தான் வெளிக்கிழமைங்க. தியாகம் செய்ய 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 அந்த உறுதி அல்லாஹ் கொண்டு வருவான். எங்கட வீட்டுல குடும்பத்துல இன்ஷா அல்லாஹ் நண்பர்கள்ட்ட மாற்றம் ஏற்படும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவன்களே, சகோதரர்களே, அதற்காக வேண்டி நாங்களும் எங்கட காலங்களை கொஞ்சம் காலத்தை, நேரங்களை கொஞ்சம் நேரத்தை, பணம் காசுகளை செலவழித்து அவசரமா அல்லாஹுடைய பாதையில வெளிக்கிழமை போறதுக்கு நாங்க எல்லாரும் உறுதியா நியத்தி வைத்துக் கொள்வோமா?